హల్లెలూయా 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 நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17 திரைவார்த்தைகள் 14-20 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் மக்கள் கூட்டத்தினரிடம் வந்தபோது ஒருவர் இயேசுவை அணுகி அவர் முன் முழந்தால் படியிட்டு, ஐயா, என் மகனுக்கு இறங்கும், அவன் வலிப்பு நோயால் பெரிதும் துன்புறுகிறான், அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான், உம் சீடர்களிடம் அவனை கொண்டு வந்தேன், அவனை குணமாக்க அவர்களால் முடியவில்லை என்றார். அவருக்கு இயேசு, நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும், எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும், அவனை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்று கூறினார். கொண்டு வந்ததும் இயேசு அப்பேயை கடிந்து கொள்ளவே அது அவனை விட்டு வெளியேறியது. அந்நேரமே சிறுவன் குணமடைந்தான். பின்பு சீடர்கள் தனிமையாக இயேசுவை அணுகி வந்து, அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம், உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும், உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய இறை பிரசன்னத்திலே ஒரு இறை சிந்தனையோடு உங்களை மீண்டுமாய் சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். தந்தை அவர்கள் முன்னுரையிலே குறிப்பிட்டது போல, இந்த ஆரோக்கிய அன்னையினுடைய மலை மாதாந்த திருத்தலம் அநேகருடைய ஆன்மீக தாகத்தை தணிக்கக்கூடிய ஒரு தலமாக மாற்றப்பட்டிருக்கிறது. தந்தையோடு நான் பேசிக்கொண்டிருந்த பொழுது இந்த இடத்திலே நிகழ்ந்த பல அற்புதங்களை, அன்னை இந்த இடத்தின் மீது ஒரு கருத்தாய் இருந்து செயல்படுகிறார் என்பதை அவர் பல அனுபவங்கள் வாயிலாக வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். அவருடைய இந்த 3 ஆண்டுகால நிறைவினுடைய இந்த நாட்களில் அவருக்கு கிடைத்த சில அற்புதங்கள், அவர் கண்ட காரியங்கள் எல்லாம் அன்னை மரியாள் தனக்குரிய இடத்திலிருந்து கொண்டு தன் பிள்ளைகளை சந்தித்து கொண்டே இருக்கிறார் என்பது தெளிவாகிறது. இன்னைக்கு நற்செய்தியில் நம்ம ஒரு காரியத்தை பார்த்தோம். நற்செய்தி வாசகம், ஆண்டவர் கடுமையாக சாடுறாரு, ஒரு நம்பிக்கையே இல்லையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி, ஒரு நம்பிக்கையை எதற்கு அவர் கடைசியாக ஒப்பிட்டு பேசுகிறாருன்னா, கடுகளவு உனக்கு நம்பிக்கை இருந்தால் போதும், இந்த மரத்தை பார்த்து அங்கே போய் நட்டுக்கோன்னா நட்டுக்கும், கடுகுகள் அளவுன்னு சொல்லலை. கடுகுன்னா நமக்கு தெரியும், மஸ்டர்ட் சீடு. ஸோ பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்னோண்டாக இருக்கும், கையில் கூட நிற்காது பாருங்களேன், அது இத்தினோண்டு ஒரு சிறிய அளவுள்ளது. அது ஒன்று தான் சொல்கிறார், கடுகுங்கிற ஒருமையை தான் பயன்படுத்துகிறார். அன்னை மரியாளை நாங்கள் பார்க்கிற போது, அன்னை மரியாள் தனித்திருந்து இந்த தரணியை காத்த தாரகை. கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிற உலகத்தில் ஒரு தனிப்பெரும் சிறப்புடன் அன்னை மரியாள் செயல்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் உள்ளத்திலே இருந்த அந்த நம்பிக்கையினுடைய அளவு எவ்வளவா இருந்தது? இந்த கடுகு அளவு மாதிரி தான் இருக்கு. இவ்வளோ பெரிய உலகத்தில் ஒரே ஒரு பெண், அதுவும் இயேசு வாழ்ந்த காலத்தில் பெண்கள் முக்கியத்துவம் பெற முடியாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சமூகத்திலிருந்து ஒரு பெண் ஒரு கடுகை போல எடுக்கப்பட்டு அவள் இந்த உலகத்தினுடைய ஒரு விடுதலைக்கான அடையாளமாய் மாறியிருக்கிறார் என்று சொன்னால், அவரை நான் தனித்திருந்த ஒரு அடையாளமாய் பார்க்கிறேன். ஆண்டவரோடு தனித்திருப்பது என்பது ஒரு அபிஷேகம். என் அன்பு பிள்ளைகளே, நம்ம அடிக்கடி தியானங்களில் இந்த தியானம் நடத்துவோம். குருக்கள் கன்னியர்களுக்கெல்லாம் வருடாந்திர தியானம், வருடாந்திர தியானம் நான் சொல்வேன். எங்கள் சுவாமியார்களுக்கெல்லாம் அஞ்சு நாள் தியானம் நடக்கும். நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் போனோன்னா எங்களை வெள்ளிக்கிழமை அவுத்து விட்டுருவாங்க, ஓடிப்போங்கடா அப்படின்னு. சிஸ்டர்ஸுங்களுக்கெல்லாம் எட்டு நாள் தியானம் நடக்கும். ஒரு சில சபையில் ஒரு அரை நாள் குறைச்சிப்பாங்க, ஆனால் மோஸ்ட்லி எட்டு நாள் தியானம் வைப்பாங்க. ஒரு சிஸ்டர்கிட்ட கேட்டேன், ஒரு தியானத்தில், ஏன் சிஸ்டர் உங்களுக்கு எட்டு நாள் எங்களுக்கெல்லாம் அஞ்சு நாள் அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அவங்க வந்து இல்லை, எங்களுடைய சபையினுடைய திட்டம் அப்படி தான். ஒரு சபையினுடைய திட்டம் இல்லை, எல்லா சிஸ்டர்ஸுக்கும் அப்படி தான். ஏன்னா அவங்கக்கிட்ட நான் சொன்னேன், பாவம் செய்தவங்க நிறைய பாவம் செஞ்சவங்களுக்கெல்லாம் எட்டு நாள், கம்மியாக பாவம் செஞ்சவங்களுக்கெல்லாம் அஞ்சு நாள் அப்படின்னு. அந்த சிஸ்டர் மூஞ்சில் கோபம் வந்துருச்சு. பாருங்கள், அப்படி இல்லை, அது பகடிக்காக நகைச்சுவைக்காக சொன்னது. அது அவங்க அவங்களுடைய சபையினுடைய அளவு. ஆனால் வருடாந்திர தியானம் எங்களுக்கெல்லாம் உண்டு, அதுதான் விஷயம். இங்கே மக்களுக்கு வருடாந்திர தியானம் உண்டா அப்படின்னா, வருடாந்திர தியானம் கிடையாது. அவங்களெல்லாம் எங்கே கொண்டு உட்கார வச்சு அவ்வளோ பேத்தையும் சோறு போட்டு பத்து நாள் பாதுகாக்கிறது? அதனால் இந்த திருவிழாக்கள் தான் வந்து வருடாந்திர தியானமாக கருதப்பட வேண்டும். பத்து நாள், ஒன்பது நாள் திருவிழா நடக்கும், பத்தாவது நாள் தான் இது தேரெல்லாம் எடுத்து நிறைவடைய செய்வோம். அன்னைக்கு தான் விருந்து, அது ஒரு விருந்து. ஆனால் இந்த ஒம்பது நாள் இருக்கு பாருங்களேன், அந்த ஒன்பது நாள் ஈவன் பத்தாவது நாள் கூட அந்த தியானத்தின் நாட்கள். அதனால தான் ஒவ்வொரு சாமியாரை வந்து ஒவ்வொரு நாளும் குருக்களை வெளியிலேருந்து கூப்பிட்டு ஒவ்வொரு காரியமாக தியானிப்பாங்க. ஒவ்வொரு தலைப்பில் நாங்கள் பல இடத்துக்கு வந்திருக்கிறோம். எங்களோட ஆட்கள், ஸ்ரீலங்கா ஆட்கள் எங்களோட நிறைய பேர் நிற்கணும். அவைகளுக்கும் உங்களுக்கும் தெரியும், உங்களோட நாட்டிலையும் இப்படிப்பட்ட திருவிழாக்களை நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறவைகள் அவைகளுக்கும் தெரியும். நானும் ஸ்ரீலங்கா, மன்னார், ஜஃப்னா, ஈவன் ஹட்டன், அந்த பகுதிகளுக்கெல்லாம் நாங்களும் வந்திருக்கிறோம். அப்படி வந்த இடத்துல எல்லாம் நாங்களும் பார்த்துருக்குறோம். பத்து நாள் நவ நாள், அது பத்து நாளுக்கு பிறகு ஒம்பது நாள் முடிஞ்சு பத்தாவது நாள் அந்த சப்பரம் சுற்றுப்பிரகாரம் உங்களோட கோயிலை சுற்றி கொண்டு வருது. ரொம்ப அருமையான, எல்லா எல்லா நாட்டுகளிலையும் இந்த உணர்வு என்பது ஒரே மாதிரி இருக்கிறது. உணர்வு என்பது ஒரே மாதிரி தான் இருக்குது, அதில் கொஞ்சம் பொருள் தான் வித்தியாசப்படுது. என்ன, இங்கே வந்து அந்தோனியா சுருவத்தில் கை நிறையா உப்பையும் மிளகையும் போட்டு அள்ளி அடிப்பான். அவன் அடிக்கும் போது நமக்கு பயமாக இருக்குது, கண்ணில் கண்ணில் பட்டுருச்சுன்னா அதனால் கோபந்தான் வரும் எனக்கு. ஆனால் ஸ்ரீலங்காவில் ஒரு இடத்துக்கு போனப்போ அங்கேயும் ஒன்று விட்டெறிஞ்சாங்க. அப்போ தான் பார்த்தேன், எல்லாம் நம்ம தமிழ் மக்கள் தானே, கலாச்சாரங்கள் மாறாது தானே. இடம் மாறலாம், மொழி மாறலாம், மொழியோட ஸ்லாங் மாறலாம், பட்டு செய்கிற செயல் மாறவே மாறாது. அங்கே என்ன வித்தியாசமாக நான் பார்த்தேன் என்றா, சோளப்பொறி இருக்குது தானே, சோளப்பொறி, அது சோளப்பொறியை போட்டு அடித்தாங்க. அது அடித்தா ஒன்றும் செய்யாது, பிரச்சனை இல்லை. பின்னாடியே ஒருத்தன் பையில பொறுக்கிக்கிட்டு வேற வரான் சோளப்பொறியை. எனக்கே ஆசையாகத்தான் இருந்துச்சு, ஏன்னா லேட்டாக போயிட்டு காலையில் சோளப்பொறியை கொஞ்சம் கூட பொறுக்கி சாப்பிட்டுட்டே போகலாமா அப்படின்னு. ஏன்னா எங்களைத்தான் சுற்றி சுவாமிமாரெல்லாம் சுற்றி வர சொல்லிப்பட்டு மக்கள்லாம் நடுவில் இருந்து எங்களெல்லாம் போட்டா பிடிச்சிட்டே இருந்தாங்க. அதனால் இவன் ஏதாவது போட்டா பிடிச்சி பாரு, இந்தியா சாமி பொறுக்கிக்கிட்டு போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டான். என்ன சொல்கிறது, அதனால் வாயை அடக்கி கொண்டு நானும் நின்றேன். நான் பாருங்கள், என் அண்டு பிள்ளைகளே, இது அன்னை மரியாள் பாருங்கள், இவ்வளவு தலங்களில் அன்னை மரியாளுடைய மகிமையை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்னை மரியாள் எப்படியெல்லாம் நமக்கு தாயை போல இருந்து செயல்படுறாங்கன்னு. இந்த அன்னை மரியாளுடைய அந்த கருத்து என்னன்னா, அவங்க தனித்து நின்ற தாய், தனித்து நின்ற தாய். பாருங்கள், அவங்கள யாரோடையும் அவங்களோட நம்ம சேர்த்து வச்சு பார்க்க முடியாது பாருங்களேன். கூட்டமாக இருந்தாங்க பெண்களோட, ஆனால் இந்த தாயினுடைய தனித்துவம் என்பது சம்திங் டிஃப்ரெண்ட். கடவுள் வந்து தனியாக ஒதுக்கிட்டார் இந்த அம்மாவை. இப்போ பாருங்க, இப்போ தொடக்க நூலில் இந்த இருபத்தெட்டாவது அதிகாரத்தில் யாக்கோபு அப்படிங்கிற ஒரு மனுஷனை நம்ம பார்க்குறோம். அந்த பகுதியை நான் வாசிக்கிற போது என் உள்ளத்தில் எழுந்த ஒரு உணர்வு, புது யுக புதிய ஏற்பாட்டின் புதிய ஏற்பாடு, ஒரு புது யுகம் பிறக்க வந்துச்சு பார்த்தீங்களா. அதனால புது யுக புதிய ஏற்பாட்டின் புனித பெத்தேல் நம் அன்னை அப்படின்னு தான் நான் இதை பெயர் வைக்க விரும்புகிறேன். புது யுக புதிய ஏற்பாட்டின் புனித பெத்தேல் நம் அன்னை. எப்படி நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கு தான் இதை சொல்ல வரேன். இந்த யாக்கோபுங்கிற மனுஷன் என்ன செய்கிறார், பெயெர்செபாவிலிருந்து புறப்பட்டு காரானை நோக்கி போகிறார். அவர் ஒரு இடத்திற்கு வந்தபோது கதிரவன் மறைஞ்சிட்டாரு. அவர் அங்கேயே இரவை கழிப்பதற்காக கிடந்த கற்களில் ஒன்றை எடுத்து தலைக்கு வச்சுக்கிட்டு படுத்துட்டாரு. அவர் கண்ட கனவு இதுதான், நிலத்தில் ஊன்றி இருந்த ஒரு ஏணியின் நுனி மேலே வானத்தை தொட்டு கொண்டிருந்தது. அதில் கடவுளின் தூதர் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருந்தனர். ஆண்டவர் இதற்கு மேல் நின்று கொண்டு, உன் மூதாதையராகிய ஆபிரகாம் ஈசாக்கின் கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீ படுத்திருக்கும் இந்த நிலத்தை உனக்கும் உன் வழிமரபுக்கும் தந்தருள்வேன். உன் வழிமரபோ நிலத்தின் மணலுக்கு ஒப்பாகும். நீ மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு திசைகளில் பரவி செல்வாய். உன்னிலும் உன் வழிமரபிலும் மண்ணுலகின் எல்லா இனங்களும் ஆசி பெறுவன. நான் உன்னோடு இருப்பேன். நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாயிருந்து இந்நாட்டிற்கு உன்னை திரும்பி வரச் செய்வேன். ஏனெனில் நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவு உன்னை கைவிடவே மாட்டேன் என்றார். இதெல்லாம் ஆண்டவர் சொன்ன உடனேயும் யாக்கோபு தூக்கம் தெளிந்து, உண்மையாகவே ஆண்டவர் இவ்விடத்தில் இருக்கிறார், நானோ இதை அறியாதிருந்தேன் என்று அச்சமடைந்து, இந்த இடம் எவ்வளவு அச்சத்திற்குரியது, இதுவே இறைவனின் இல்லம், விண்ணுலகின் வாயில் என்றார். பிறகு யாக்கோபு அதிகாலையில் எழுந்து தலைக்கு வைத்திருந்த கல்லை எடுத்து நினைவு தூணாக அதை நாட்டி அதன் மேல் எண்ணெய் வார்த்து லூசு என்று வழங்கிய அந்த நகருக்கு பெத்ஹேல் என்று பெயரிட்டார். பெத் அப்படின்னா பெத்ஹேல்னா ஏல்னா கடவுள்ங்க, பெத்னா ஹவுஸ், ஹவுஸ் ஆஃப் காட், அதுதான் பெத்ஹேல் அப்படின்னு சொல்லப்பட்டது. பெத்ஹேல் பெத்லஹெம், பெத்னா வீடு, லெஹம்னா உணவு, அதுக்கு பெத்லஹேமுக்கு அந்த பேர். பெத்தேல்னா ஏல்னா காடு, பெத்னா ஹவுஸ், ஹவுஸ் ஆஃப் காட். இப்போ பாருங்க, இந்த பெத்தேல் என்கிற அடையாளத்தை யாருக்கு நம்ம புதிய ஏற்பாட்டில் கொடுக்க முடியும்னா, கடவுள் எங்கே வந்து தங்கினாரோ அந்த இடத்திற்கு தான் நம்ம பெத்தேல் என்று சொல்ல முடியும். அந்த இடம் எப்படிப்பட்ட இடமா இருந்ததுன்னு யாக்கோபு உணர்ந்தார் அப்படின்னு சொன்னா, அச்சமடைந்து, இந்த இடம் எவ்வளவு அச்சத்துக்குரியது, இதுவே இறைவனின் இல்லம், விண்ணுலகின் வாயில். இப்போ விண்ணகத்திற்கு இங்கிருந்து ஏறி போனது யாருங்க, இயேசு கிறிஸ்துங்க. விண்ணகத்திற்கும் மண்ணகத்திற்கும் ஏணியாய் நிற்கிறது யாரு, இயேசு கிறிஸ்து. அதனால தான் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஒவ்வொரு சபை மன்றாட்டுக்கு பிறகும் கடைசியில் முடிகிற போது குருவானவர் என்ன சொல்லி ஜெபிக்கிறாரு, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து வழியாக நம்ம ஜெபிக்கிறதுக்கு திருவை கற்றுக் கொடுத்துருக்கிறது, படிச்சு கொடுக்குது. இதுதான் கட்டளைன்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டளையினுடைய அழுத்தம் எங்கே இருக்கிறது, இயேசு கிறிஸ்து விண்ணகத்திற்கும் நமக்கும் ஏணியாக இருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, இந்த இணைப்பு பாலமாக இருக்கிற அந்த கிறிஸ்துவை வெளிக்கொணர்ந்த அந்த இடம், அந்த தளம், இதோ புனித பெத்தேல் என்று அழைக்கக்கூடிய நம் தாய் மரியா. அது அச்சத்திற்குரிய இடம். அதனால தான் நாங்கள் சொல்லுகிறோம் தேவ பிள்ளைகளே, அன்னை மரியாளை எந்த ஒரு மனுஷன் அவதூறு செய்கிறானோ அவன் ஆண்டவருடைய கோபத்தை சந்திக்காமல் போக முடியாது. ஏன்னா வேதத்திலே வெளிப்படுத்தப்பட்ட ஆசீர்வாதத்திற்குரிய ஒரு மகள், விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வானதூதர், இவர் எவருக்கும் அப்படி சொல்லவில்லை. அன்னை மரியாளுக்கு தான் அந்த வாழ்த்து சென்றது. அந்த அன்னை மரியாள் அந்த வாழ்த்தை பெற்றவுடன் அவர் எப்படிப்பட்ட அபிஷேகத்துக்குள்ளே போனார் என்று சொன்னால், தன்னை தனிமைப்படுத்தி ஆண்டவருடைய பரிசுத்த பிரசனத்துக்குள்ளே வைத்து திட்டம் நிறைவேறும் மட்டும், அப்படியாகவே இருந்த தாய். அதைதான் திருவை பலவிதமான பெயர்களினாலே சுட்டு அழைக்கிறது. அன்னை மரியாள் வந்து காட்சி கொடுத்தப்போ குழந்தைங்க கேட்டாங்க, அம்மா உங்க பேர் என்னன்னு கேட்கிறாங்க. உங்க பேர் என்னன்னு சொல்லுவோம், நாமே அமல உட்பவம், பான் வித்தவுட் சின், பாவம் இல்லாமல் பிறந்தவர் பாவத்துக்குள்ளே போயிருப்பாரோ, கண்டிப்பாக அது நிறைவேறிக்க முடியாது, அது நடந்திருக்கவே முடியாது. ஏன்னா அன்னை மரியாள் கண்ட காட்சி மனிதனுடைய இன்டர்வென்ஷன் அல்ல. வேதத்தை நம்ம புரட்டி படிக்கிற பொழுது, ஆபிரகாமிலிருந்து எல்லா மனிதர்களும் மனிதர்களால் தொடப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவருடைய இல்லத்திலிருந்து ஒருவர் வந்து ஒரு மனுஷியை தொட்ட ஒரே ஒரு இடம் அன்னை மரியாளுக்கு மட்டுமாகத்தான் இருக்கிறது. இந்த தேவ பிள்ளைகளே, ஆகவே தான் சொல்கிறோம், இந்த அன்னையை தன்னை எப்படியாக தனிமைப்படுத்தி கொண்டாள் என்று சொன்னால், திருப்பாடல் 4:8 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் மன அமைதியுடன் படுத்துறங்குவேன், ஏனெனில் ஆண்டவரே நான் தனிமையாயிருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்கிறீர் என்கிற வார்த்தையை வாழ்வாக்கி கொண்டிருந்தவர். அதை தன்னுடைய வாழ்வாகவே அவர் நினைத்து கொண்டிருந்தவர். அதனாலதான் முழுமையாக இறைவனை நம்பிய ஒரு அடையாளம் இந்த தாய் மரியாள். எல்லாராலையும் தனித்திருக்க முடியாதுங்க, தனித்திருப்பது என்பது எல்லாத்துக்கும் வராது, கஷ்டம். நாங்கள் குருக்கள், நாங்களே தனியாகத்தான் இருக்கிறோம், ஆனால் நாங்கள் தனித்திருக்க முடியாது. நண்பர்களை வைத்திருக்கிறோம், எங்களுக்கென்று பங்கில நல்ல உறவுகளை வைத்துக் கொள்கிறோம். ஏன், எங்களுடைய குடும்பத்தினர் கூட எங்களோட தொடர்பில் தான் இருக்கிறாங்க ஏதோ ஒரு விதத்தில். ஆனால் முழுமையாய் தன்னை தனிமைப்படுத்தின அந்த அபிஷேகம், கடவுளுடைய திட்டத்தை எடுத்து செல்வதிலே வேறு எந்த உதவியும் மனிதரிடந்து கிடைக்காத பொழுதெல்லாம் அன்னை மரியாள் தனித்து விடப்பட்ட ஒரு தாரகையாக நின்று கொண்டிருந்தார்கள். கடவுளை மட்டுமே முழுமையாக நம்பியிருந்த தாய். ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம உணர வேண்டும், ஒரு ஹஸ்பண்டு வந்து ஒரு மனைவி வந்து வேண்டுனாங்களாம், ஆண்டவரே அடுத்த ஜென்மம்னு வந்தா இந்த வீட்டுக்காரர் தான் எனக்கு அடுத்த ஜென்மத்திலையும் ஹஸ்பண்டாக கிடைக்கணும் அப்படின்னு வேண்டுனாங்களாம். இதை மெதுவாக வீட்டுக்கார் கேட்டுட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னாராம், ஆண்டவர் எனக்கு அடுத்த ஜென்மமே வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னா. இன்னைக்கு நம்ம உடன்பட்டு கிடக்கிற வாழ்க்கையெல்லாம் அப்படி தான் கிடக்குது இல்லையா? அதனால இந்த உடன்பாடு, இந்த இணைந்திருக்கிற பாக்கியம் ஆண்டவருடைய கிருபை தான். ஆனால் அதில் திட்டத்திற்காக தனித்திருப்பது அன்னை மரியாளுக்கு கிடைத்த பெரும் பாக்கியம். யாக்கோபு போரிட்டது பாருங்க, தொடக்கநூல் 32:24 பார்க்குறோம், யாக்கோபு மட்டும் இவ்வாறு தனித்திருக்க ஓர் ஆடவர் பொழுது விடியும் மட்டும் அவரோடு மட்போரிட்டார். யாக்கோபு தனிமையில் ஆண்டவரோடு இருக்கிற போது தான் அவர் கடவுளுடைய தூதரோடு மட்போரிட நேர்ந்தது. அப்படி அந்த போரிட்ட பொழுது தான் கடவுளுடைய கிருபைகளை அவரால் பெற்றுக்கொள்ள முடிந்தது. பாருங்க, அப்போ மனுஷங்க சில பேர் தனித்திருந்த போது அவர்களுக்கு கிடைத்த அபிஷேகம். ஆபிரகாம் தனிமையில் இருக்கிற போதுதான் கடவுளின் திட்டத்தை பெற்று அவர் வந்து ஆண்டவருடைய நல்ல ஒரு நம்பிக்கைக்குரிய பிள்ளையாக மாற முடிந்தது. இப்படி நம்ம பைபிளில் நிறைய அடையாளத்தை எடுத்து எடுத்து பார்க்கலாம். ஓலேஃபரை வெற்றி கொண்ட யூதித்து பாருங்கன்னா, அந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, தனிமைப்படுத்தி கொண்டாங்க. வானம்மா மொட்டை மாடியில் வேறு ஆடைகளையே, ஒரு கைம்பெண்ணுக்குரிய ஆடையை உடுத்தி, சாக்கு உடுத்தி, அவங்க உபவாசம் இருந்து அவங்க தன்னை தனித்து இருந்து அங்கே கடவுளோட கூட தனிமைப்படுத்தி கொண்டாங்க. இன்னைக்கு நோய் வராமல் நம்மளை தனிமைப்படுத்தி கொள்ள சொல்கிறோம், எதுக்கு? உசுரை காப்பாற்றிக்கிறதுக்கு. இன்னைக்கெல்லாம் பயமா இருக்குது, முன்னாடியெல்லாம் ஓடி போய் கை கொடுத்தோம், இப்போ உறவுக்காரங்க வரும்போது 2 அடி பின்னாடி போகிறான், வாங்க வாங்க அங்கேயே உட்காருங்க அங்கேயே உட்காருங்க. ஒரு வீட்டுக்கு போகிறேன், வீட்டு வாசப்படியில் கயிறு கட்டி விட்டுருக்காங்க, ஏதோ பிள்ளைங்க தான் தெரியாமல் கட்டிருச்சோன்னு, என்னடா கயிறை கட்டிருங்க, அப்பாவை தான் கட்டியிருக்கிறார், எவனும் உள்ளே வரப்படாதுன்னு. தேவ பிள்ளைகளை தனித்திரு தனித்திருன்னு சொல்லி இப்படி தனியாக தடிவித்து தவித்து கொண்டு இருக்கிறோம். உறவுகளை நம்ம தொட்டு கொஞ்சம் முடியலை பாருங்களேன். பிள்ளைங்கள்லாம் இப்போ எனக்கே பயமாக இருக்குது, ஏன்னா நம்மளுடைய மக்கள் எல்லாம் ஓடி வருவாங்க, சாமின்னு மூஞ்ச கொண்டு வந்து இங்கே தான் வைப்பான், பாதர் அப்படின்னு வந்து ஒரு பாசத்தில் நெருங்கி வந்துடுவாங்க. எனக்கு அவங்க பக்கத்தில் வேகமாக வரும்போது, நல்லா இருக்கீங்களா, அந்த வந்துடுறேன் இருங்கன்ட்டு நம்ம ஓடணும். அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்குள்ளே நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏன்னா நம்மளாம் தாயா பிள்ளையா பழகி 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 இப்போ தாயா பிள்ளையா கொரோனா வந்து பழகிக்கிட்டு இருக்குது நம்மளோட. அதனால ரொம்ப சாக்கிரதையா இருக்க வேண்டியிருக்கு பாருங்களேன். அப்ப இந்த தனித்திருக்கிறதுங்கிறது வந்து நம்ம வந்து உடல் அளவு தனிமையை நம்ம சொல்லல, ஆண்டவருடைய திட்டத்திற்காக தனித்திருப்பது. அதனாலதான் அந்த தியானத்தை பத்தி நான் சொன்னேன். தியானத்துல என்ன நடக்குதுன்னா, ஒரு மனுஷன் தன்னை தனிமைப்படுத்தணும் ஆண்டவரோட, அப்பதான் அவங்களுக்கு ரெவலேஷன் கிடைக்கும். ஆனா தனிமைப்படுத்துறமாங்கிறது அடுத்தது. எந்த தியானத்துல மக்கள் தனிமையா வந்து அமைதியா இருக்கிறாங்க? எப்படா பிரேக் விடுன்னு பார்த்துட்டு பிரேக் விட்டோன்னு போய் சோறு போடுற நேரத்தில், உனக்கு விஷயம் தெரியுமா, பக்கத்து வீட்டுக்காரி படார்னு போயிட்டாலாமா, சாப்பிடும் போது பேசாமல் சாப்பிடுங்கன்னு சொன்னால் மக்கள் கேட்கறது இல்லை. எங்கள் ஃபாதர்ஸ் தியானத்திலேயே இந்த அமைதி என்பது கொஞ்சம் கஷ்டமானதாக தான் இருக்குது. ரகசியம்லாம் வெளியில் சொல்லக்கூடாது, அவங்களே அப்படித்தான் இருக்கிறாங்களாமா, அப்புறம் நம்ம எப்படி இருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா? இருக்கிறோம் நம்ம ஃபாதர்ஸ், நிறைய பேர் அமைதியாக இருப்பாங்க. ஆமாம், அப்போ இந்த தனித்திருக்கிறதுங்கிறது வெறுமனை, அதை மயான அமைதியை நம்ம பேசலைங்க. மயானத்தில் ஒரு அமைதி இருக்கும், அந்த அமைதி அப்படியே நம்மளை கொள்ளும். அந்த அமைதி இல்லை, சாலிட்யூடுன்னு சொல்லுவாங்க, அது மனம் நிறைந்த அமைதி. இந்த ரோசாப்பு இருக்கு பார்த்தீங்களா, கல்யாண வீட்டில் ஒரு மாதிரி மணக்கும், சாவு வீட்டில் வேற மாதிரி மணக்கும். அந்த வீட்டில் அந்த மனமே நம்ம அப்படியே கொள்ளும். அந்த ரோசாப்பூ வாசம் வந்து அவ்வளோவா நிறைவாக இருக்காது. அதுதான் பாருங்க, ஒரு ஒரே காரியம் வேறுபடுகிறது. அதே மாதிரி தான் அமைதி என்பது எல்லா அமைதியும் ஒன்றல்ல. நமக்கு பிடிச்சவன் வந்தாக்க ஈனு சிரிப்போம், பிடிக்கல வந்தால் ரெட்டீட் பண்ணிகிட்டு இருக்கேன், தியானத்தில் பேசப்படாது அப்படின்னு. அது அது உண்மையான அமைதி இல்லை, பேச பிடிக்கலை அதனால் தியானம் பண்ணுறேன். அப்போது உள்ளத்தின் நிறைவு எங்கிருந்து வருகிறது? இப்போ நம்ம தனித்திருந்தாங்க அம்மா அப்படின்னா அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, வெறுப்பினால இல்லை, கடவுளுடைய திட்டத்திற்காக தன்னை தனிமைப்படுத்தி கொண்டவர்கள், அந்த தனித்திருந்து கடவுளுடைய அபிஷேகத்தை பெற முயற்சித்தவர்கள். இந்த யூதித்து பாருங்க, அந்த அந்த தாய் வந்து தனிமையில் இருந்தாங்க. அப்போதான் ஓலேஃபரை தலையை வெட்டக்கூடிய ஒரு சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு அழைப்பு வந்தது. இதெல்லாம் வந்து பைபிளில் நிறைய இதை மாதிரி நம்ம பார்க்க முடியும். இப்படி பலர் நம்முடைய இறை திட்டத்தை ஏற்றவங்க இருக்கிறாங்க, அதை உணர்ந்து செயல்பட்டவங்க, அதில் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க தான் நம்முடைய அன்னை மரியாள். அன்னை வந்து ஒரு சில நாட்கள் மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் கடவுளின் திட்டத்தோடு தனித்திருந்த ஒரு குருவி, தனியாக இருந்து செயல்பட்ட ஒரு தாரகை. அன்னைக்கு நிறைய பேர் சொல்லலாம். திருப்பாடல் 102:7 சொல்லுது, நான் தூக்கமின்றி தவிக்கின்றேன், கூரை மேல் தனியாயிருக்கும் பறவை போலானேன் என்று திருப்பாடல் புலம்புவதை போல நிறைய பேர் தனிமையை அனுபவிக்கிறாங்க. அது புலம்பல். அந்த தனிமையின் நேரத்தில் புலம்பி புலம்பி என்ன செய்வாங்க, அவங்க தங்களுடைய தனிமையை வெறுமையை நிறைவு செய்ய பார்ப்பாங்க. ஆனால் அன்னை மரியாள் தனிமைப்படுத்தினாங்க, தன்னை தனித்திருக்க வைத்தாங்க. ஆண்டவருடைய பாதத்தில் புலம்பி புலம்பி அல்ல, ஐயோ இப்படி ஒரு பிள்ளைய கொடுத்தீங்களே எங்கே போய் நிற்கிதுன்னே தெரியலையே, எவன் எவனோ வந்து சொல்கிறானே, என் பிள்ளைய கொண்டு விடுவேன்னு சொல்கிறானே, இப்படி வாழத்தான் என்னை அழைச்சிங்களா? அன்னை மரியாள் புலம்பின தாய் அல்ல, அன்னை மரியாள் ஆண்டவரை புகழ்ந்தேத்தின தாய். ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் அவங்க புகழ்ந்தேத்தி கொண்டே இருந்தாங்க. பர்கி நஃப்ஷியத் அதுனாய் வேகோல் கரவாய் எத்ஸோம் கொத்ஸோ பர்கி நஃப்ஷியத் அதுனாய் வே அல்தஸ்கஹி கோல் கிமுலாவ். இது அம்மா ஜெபமா ஜெபிச்சாங்க. கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க, சாமியார் பரவசத்தில் பேசுறாரு போல இருக்கும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, ஆண்டவரை புகழ்ந்து பாடு, என் முழு உள்ளமே ஆண்டவரை புகழ்ந்தேத்து, அவர் செய்த சகல உபகாரங்களை மறந்து விடாத என்ற திருப்பாடல் 103 வார்த்தைகளை ஜெபமா ஜெபித்த தாய் நம் தாய். எல்லா நேரமும் ஆண்டவரை துதித்து கொண்டிருந்த மகள். பாருங்க என் அன்பு பிள்ளைகளே, திருப்பாடல் 68:6 முதல் பகுதி சொல்லுகிறது, தனித்திருப்போருக்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகிறார். தனித்திருப்போருக்குன்னா என்ன? ஆண்டவரோட தனித்திருப்போருக்கு, ஆண்டவருடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்காக தனித்திருப்போருக்கு அவர் உறைவிடம் அமைத்து தருகிறார். அன்னை மரியாள் அப்படியாக தனித்திருந்ததுனால கடவுளின் உறைவிடத்தில் கரைபடியா தங்கமாக அன்னை மரியாள் உயர்ந்து நிற்கிறாங்க. இன்னைக்கெல்லாம் அம்மா அம்மாவுடைய தலையில கிரீடம்லாம் பார்க்கலாம். அந்த சுருவங்கள்லாம் சில பேர் சுருவ வழிபாடுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு நாம் செய்கிறத செய்வோம், அது சுருவ வழிபாடு இல்லை. அன்னை மரியாள் என்ன, அவங்க வாழ்ந்தபோது கிரீடம்லாம் வச்சுக்கிட்டு கையில் நல்லா நெக்லஸ்லாம் போட்டுக்கிட்டு கையில் ஒரு குச்சி வச்சுக்கிட்டு ரெட்ன கால் போட்டுக்கிட்டு உட்காந்தாங்களா? வரிசையாக வாங்கடா 12 சீடர்லாம் வரிசையாக வந்து என் காலில் உழுந்து கும்பிட்டுட்டு போ. இன்றைய நாளில் தலைவர்கள் அப்படி சொல்லுவாங்க, கும்பிட்டுட்டு போ காலத்தொழு அப்படின்னு. அன்னை மரியாள் அதனால் அப்படி உட்கார்ந்தவங்க இல்லை. விண்ணகத்தினுடைய அடையாளம் அது. இன்னைக்கு அன்னை மரியாளுடைய தலையில ஒரு மணிமூடத்தை பாக்குறீங்கன்னா, இசையா புத்தகத்துல நம்ம பாக்குறோமே 62 என் கையில அழகிய மணிமுடியா இருப்பாய், அரச மகுடமா இருப்பாய் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றாமல் போய்விடுவாரோ? அன்னை மரியாள் அப்படித்தான இந்த தந்தையினுடைய திட்டத்திற்காக சிலுவை அடியில அவள் நொந்து நின்ற பொழுது ஆண்டவர் அந்த கண்ணீரை கண்டாரே, அந்த கவலையை பார்த்தாரே, ரத்தம் தோய்ந்து கொண்டிருந்த அந்த இதயத்தை பார்த்தாரே, அதற்கு ஆண்டவர் என்ன ஈடு செய்துவிட போகிறார்? அதுதான் விண்ணகத்திலே அன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாம உணரும்படியான ஒரு அடையாளம். விண்ணக மன்னக அன்னையை அரசியாக முடிசுட்டது. அரசினா நமக்கு ஞாபகம் வருது தலையில கிரீடம் தான், அதை தான் வச்சு விட்டுருக்கோம். விண்ணகத்தின் மகிமையை மனிதர் பார்க்கும் விதமாக, மனிதர் புரிந்து கொள்ளும் விதமாக அடையாளப்படுத்தப்பட்ட உருவங்கள் தான் அன்னையினுடைய தலையில கிரீடம் செங்கோல் எல்லாம். ஆனால் இதை விட வேறு ஒரு மாண்பு இருக்கும் என்றால் அதைத்தான் கடவுள் கொடுத்திருப்பார் அன்னைக்கு தேவ பிள்ளைகளை. ஏன்னா தனித்திருந்து கடவுளை உறைவிடமாக அமைத்து கொண்டவர். அதில் இரண்டாவது பகுதி சொல்லுது, திருப்பாடல் 68:6 சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்கிறார், ஆனால் அவருக்கு எதிராக கிளம்புவோர் வறண்ட நிலத்தில் வாழ்வர். சிறைப்பட்டோருக்கு விடுதலை வாழ்வு, அன்னை மரியாள் சிறைப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருந்தாங்க. அந்த சிறைப்பட்ட காலத்திலும் கடவுளை தஞ்சமென்று வாழ்ந்து கொண்டு நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. நாம அந்த அன்னையை பார்த்து, சிறைப்பட்டு கிடக்கிற உன் கால சூழலில் எல்லாம் யாரை நீ கரமுயர்த்தி கூப்பிட்டு கொண்டிருக்கிறாய்? மனிதர்களையா, பணத்தையா, பெருமையா, அதிகாரத்தையா, அல்லது ஆண்டவரையா? ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க, அன்னை மரியாளுக்கு இன்னொரு குவாலிட்டியை பார்க்கிறோம். ஆவியின் துணையில் தன்னை நிறைத்து கொண்ட அருங்கொடை நாயகி. She is the first charismatic person, Mother Mary. இன்னைக்கு தான் நம்ம கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ் எல்லாம் ஆவோன்னு வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா அப்பவே ஒரு கரிஸ்மேட்டிக் பர்சன் நம்மளுடைய திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டாங்க. அது யாருன்னா அன்னை மரியாள். அதனாலதான் சொன்னேன், அவர் ஒரு அருங்கொடை நாயகி. எசையான் 34:16 சொல்லுகிறது, ஆண்டவரின் ஏட்டுச் சுருளை ஆய்ந்து படியுங்கள். மேலோட்டமா படிக்காத, ஆய்ந்து படி. எதுவுமே தனித்து விடப்படுவதில்லை, துணையின்றி எதுவும் இருப்பதில்லை. ஏனெனில் ஆண்டவரின் வாய் மொழிந்த கட்டளை எது? அவரது ஆவிதான் இவற்றை ஒருங்கிணைத்தது. பார்த்தீங்களா, ஆண்டவருடைய காரியத்துல ஆண்டவருடைய பங்கு என்ன அப்படின்னா, அவர் எதையும் தனித்து விடுவதில்லை. அவர் தனித்து விடப்படுகிற நிலையில இருக்கிற ஆட்கள் இடத்துல என்ன செய்கிறாரு? அவர்கள் ஆண்டவரை நோக்கி கரம் உயர்த்துகிற பொழுது அவர்கள் மத்தியிலே ஆவியின் துணையை வைக்கிறார். நீர் வெறுமையா இருந்தது, நீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தது ஆவியானவர், கடவுளின் ஆவி. அதே போல இந்த அன்னை மரியாள் தனித்து விடப்பட்ட நிலையிலே அவர் வெறுமையா இருந்த பொழுது அவர் மீது அசைவாடியது அந்த ஆவியானவர். அது கொணர்ந்தது வார்த்தை மனு உருவான நம் இயேசு கிறிஸ்து. அவர் கொணர்ந்தது இந்த சமூகத்திற்கான, உலகத்திற்கான மீட்பு என்கிற அபிஷேகம். நீங்களும் அந்த மீட்பு என்கிற அபிஷேகத்தை பிடித்திருக்க வேண்டும் என்று சொன்னா, இந்த அடையாளத்தை நீ மறுத்துட்டு வெறுமனை நான் இயேசுவை பார்க்கிறேன் அப்படின்னா, நீ பார்க்கிற பார்வை வெற்று பார்வை. இந்த அடையாளத்தை எல்லாம் வைத்து தான் நீ பார்க்கணும். ஒரு படம் வரைகிறோம்னு சொன்னா அந்த படத்திற்கு பேக்ரவுண்ட் இருக்குது. பேக்ரவுண்ட் இல்லாம நீ வெறும் படத்தை பார்த்தீங்கன்னா அந்த படத்தை உன்னால் உண்மையாய் ரசிக்க முடியாது, உணர்ந்து கொள்ள முடியாது. என் தேவ பிள்ளைகளே, கடவுள் இந்த தாய் வழியாக நமக்கு கொடுத்திருக்கிற பலவிதமான அரிய பொக்கிஷங்களை தோண்டி பார்க்கணும் உள்ள பைபிளுக்குள்ளே இருந்து. இறைவனினுடைய தனிப்பெரும் சொத்து இந்த தாய் மரியாள். மலாக்கி 3:16 சொல்லுது, ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தோர் ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டனர். ஆண்டவரும் உன்னிப்பாக கேட்டார். ஆண்டவருக்கு அஞ்சு நடந்து அவரது பெயரை நினைந்து வாழ்வோருக்கென நினைவு நூல் ஒன்று அவர் திருமுன் எழுதப்பட்டது. ஆண்டவருக்கு பயந்து நடந்தவங்களுக்கு, நான் செயலாற்றும் அந்நாளில், தேவ பிள்ளைகளே நல்லா கவனிங்க, 17th அறிவசனம், நான் செயலாற்றும் அந்நாளில் அவர்கள் எனது தனிப்பெரும் சொத்தாக இருப்பார்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஒரு தந்தை தமக்கு பணிவிடை செய்யும் மகன் மீது கருணை காட்டுவது போல் நான் அவர்கள் மீது கருணை காட்டுவேன். பிரைஸ் தி லார்ட். பாத்தீங்களா, ஆண்டவருடைய வார்த்தை. படைகளின் ஆண்டவர் பொய்யாய் பேசுவதில்லை பிள்ளைகளே. படைகளின் ஆண்டவர் பொய் சொல்வதில்லை. அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் சொல்லுகிறார், நான் செயலாற்றும் அந்நாளில் அவர்கள் எனது தனிப்பெரும் சொத்தாக இருப்பார்கள். அன்னை மரியாள் இன்றைக்கு இதோ தரணியில் மட்டுமல்ல, இதோ தரணியை கடந்திருக்கிற இந்த உலகத்தை கடந்திருக்கிற விண்ணகத்திலையும் அவர் தனிப்பெரும் சொத்து. அதனாலதான் நம்மளுடைய தாய் திருவை மிக உறுதியாய் நம்புகிறது, அவர் உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். தனிப்பெரும் சொத்துக்கு கடவுள் கொடுக்கிற மகிமை அது. 18th இறைவசனம் சொல்கிறது, அப்பொழுது நீங்கள் நேர்மையாளருக்கும் கொடியோருக்கும் கடவுளுக்கு ஊழியம் செய்வோருக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதோருக்கும் உள்ள வேற்றுமையை மீண்டும் கண்டுகொள்வீர்கள். இந்த கடவுளுக்கு ஊழியம், கடவுளுக்கும் கடவுள் அல்லாதவருக்கு ஊழியம் செய்யறவங்களுடைய நிலை என்ன? இப்ப இந்த அன்னை மரியாளை நம்ம உயர்த்தி பேசிக் கொண்டிருக்கிறோம், அதனால அம்மா நம்மளுடைய கடவுள் என்று நம்ம ஒரு நாளும் சொல்வதில்லை. அம்மா நம்ம தாய் மரியாள் அதை நமக்கு சொல்லிக் கொடுப்பதும் இல்லை. மகன் சொல்வதை போல செய்யுங்கள், மகன் சொல்வதை போல நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று தானே கற்றுக் கொடுத்தார். அதையேத்தான் நம்ம அடிப்பு பணிந்து நம்ம செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். அப்படி செயல்படுவோர் அன்னை மரியாளை பார்க்கிறவர்கள் பிசாசை பார்ப்பதில்லை. அன்னை மரியாளை பார்ப்பவர்கள் அவதூறான காரியத்தை செய்ய துணிவதில்லை. அன்னை மரியாளை பார்ப்பவர்கள் ஆண்டவருக்கு எதிரான காரியத்தை ஒரு நாளும் சிந்திப்பதில்லை. அன்னை மரியாளை வேண்டுமென்றே அவதூறு பேசுகிறவர்கள், அன்னை மரியாளை உள்ளத்திலே வேண்டுமென்றே ஏன் இந்த அம்மாவில் இந்த இடத்துல பேசணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி உள்ளத்திலே தள்ளுறவங்க, நீங்கள்லாம் இவர்கள் எல்லாம் யாராக இருக்க போகிறார்கள்? இதோ கடவுளுக்கு ஊழியம் செய்வோருக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதோருக்கும் உள்ள வேற்றுமை. ஆண்டவருக்கு இதோ அன்னை மரியாள் வழியாக நன்றியை ஏறெடுக்க மனமில்லாதவர்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யாதவர்களாக கருதப்படுவார்கள். என் தேவ பிள்ளைகளே, இதோ இப்படியாய் திரு அவையை கட்டி பேணி காத்து பயணித்துக் கொண்டிருக்கிற பரிசுத்த தாய், இதோ இந்த நாட்களிலே நமக்காக அவர் தன்னுடைய தூய்மையை நமக்காக ஒப்புக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தூய்மையில இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கும் உனக்காக எனக்காக தன்னை தனிமைப்படுத்தி தனித்திருந்து ஜெபிக்கிறாங்க. அன்னை மரியாளினுடைய ஜெபம் அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு துணையாய் வருகிறது. ஆகவேத்தான் சொல்லுகிறோம், ஜெபமாலை ஜெபியுங்கள், ஜெபமாலை ஜெபியுங்கள். மீண்டுமாய் நாங்கள் நினைவுபடுத்துகிறோம், ஜெபமாலை என்பது அன்னை மரியாளுக்கு ஏறெடுக்கக்கூடிய ஜெபம் அல்ல, அன்னை மரியாளோடு சேர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஜெபம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு கத்தோலிக்க மகனினுடைய மகளுடைய கரத்திலும் இந்த ஜெபமாலை இருக்கணும். இது ஒரு அடையாளம் தான், இது எல்லாத்தையும் காப்பாத்துன்னு சொல்லக்கூடாது. சில பேர் கடையில் வாங்கி ஜெபமாலையை வாங்கி வண்டியில சுத்திக்கிட்டு போறான். நீ டூ வீலர்ல சுத்தினா அது டூ வீலர் மாலை, ஆட்டோவில் சுத்தினா ஆட்டோ மாலை, கழுத்துல போட்டுருந்தா கழுத்து மாலை. எப்போ இதை ஜெபமாலையா நீ மாத்த போற? கழுத்துல போட்டுக்கங்க, ஆனா டெய்லி எடுத்து ஜெபமாலை சொல்லணும். நீ எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறியோ தனிமையில நின்று, அப்போ அன்னை மரியாள் ஓடி வருவாங்க உன் தனிமையை நிறைவு செய்ய. பைபிள் சொல்லுது, எங்கே இருவர் மூவர் கூடிய நாமத்திலே ஜெபிக்கிறீங்களோ அங்கே நான் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லிட்டாரு, இப்போ நாங்கள்லாம் தனிமையான ஆள், சாமியாரெல்லாம் எங்களுக்கு குடும்பம் குட்டியெல்லாம் கிடையாது. அப்போ நாங்கள் வந்து ஜெபிக்கணும். இப்போ பைபிள் எடுத்துட்டு அதுக்குன்னு பங்கு பேரவையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து எங்களோட டெய்லி ஜெபிச்சுட்டு போங்க அப்படின்னு நாங்கள் கூப்பிட முடியுமா? இருவர் மூவர் கூடி ஜெபிக்கணும்ல, அதனால இல்லை. நான் தனிமையாக இருக்கிற போது அல்லது நீங்கள் தனிமையாக இருக்கிற போது நீங்கள் ஜெபமாலை எடுத்தீங்கன்னா இறை வார்த்தையை நிறைவு செய்ய அன்னை மரியாள் ஓடி வருவாங்க. எங்கே இருவர் மூவர் கூடி நிற்கிறீங்களோ அப்படிங்கிற வார்த்தை, உன்னை தனியாக நிற்க விட மாட்டாங்க அம்மா. அவங்க ஓடி வந்து உன் பக்கத்தில் நின்று உன்னோடு சேர்ந்து ஜெபிப்பாங்க. இதை தான் அன்னை மரியாள் லூர்தில் காட்டியிருக்கிறாங்க, ஃபாத்திமாவில் காட்டியிருக்கிறாங்க. அவங்க காட்சி கொடுத்த இடத்துல எல்லாம் இந்த ஜெபமாலையை ஜெபிக்க சொன்னாங்க. காரணம், இதை ஜெபிக்கிறவர்கள் என்னுடைய பரிந்துரையை பெற்றுக்கொள்வார்கள், இதை ஜெபிக்கிறவர்கள் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையிலும் கடவுளுடைய இரக்கத்தை காண்பார்கள், இதை ஜெபிக்கிறவர்கள் பிசாசினுடைய அந்தகார வலையிலிருந்து தப்பி வைக்கப்படுவார்கள், இதை ஜெபிக்கிறவர்கள் அந்தகார நெருப்பிலிருந்து அவர்களை நான் காப்பாற்றியே தீருவேன். வாக்கு மாறாத தாய், வாக்கு மாறாத மகனை பெற்றெடுத்தவர் மட்டும் வாக்கு மாறுவாரோ? என் மகனே மகளே, இதோ இன்றிலிருந்து நீங்க இந்த ஜெபமாலையை ஜெபித்து அன்னை மரியாள் வழியாக கடவுளை மகிமைப்படுத்திப்பார். உன் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதாயிருக்கும். ஆண்டவரோடு தனித்திருக்கிற பிள்ளை, உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு தோல்வியிலே நீ தனிமைப்படுத்தப்பட்டு கிடக்கிறாயா? அன்னை மரியாளை நோக்கி கூப்பிடு. தொழிலில் முடங்கி போய் கிடக்கிறாயா? அன்னை மரியாளை நோக்கி நீ உதவிக்காக கூப்பிடு. இதோ உன்னுடைய கணவனை இழந்தோ மனைவியை இழந்தோ தனிமைப்படுத்தப்பட்டு கிடக்கிறாயா? இதோ நீ ஜெபமாலை எடுத்து அம்மா என்று கூப்பிடு. அந்த தனிமை நிறைவு செய்ய தாய் ஓடி வருவார். இதோ உன் தாய் தந்தை உன்னை உதாசீனப்படுத்தி உதறிவிட்டார்கள். என் வீட்டிலே என் தாய் தந்தை என்னை அன்பு செய்யவில்லை என்று என் மகனே என் மகளே வாலிப பிள்ளையே நீ கலங்கி நிற்கிறாயா? ஜெபமாலை எடு. அன்னை மரியாள் உன்னோடு இருந்து உனக்கு வழி சொல்லி கொடுப்பாங்க. குருக்கள் கன்னியர்கள் தனிமையை உணர்கிறீர்களா? ஜெபமாலை எடுப்போம். அன்னை மரியாள் உடனிருந்து உன் தோளை தட்டி உனக்கான வழியை காட்டி உன் எதிரே இருக்கக்கூடிய தீமைகளை நீ உணரச் செய்து உன்னை காப்பாற்றுவார்கள். இப்பேற்பட்ட பாக்கியம் நிறைந்த ஒரு பொக்கிஷத்தை இறைவன் கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் நழுவ விட்டு விடக்கூடாது, தவற விட்டு விடக்கூடாது. ஒரு பிச்சைக்காரர் இறந்துட்டாருங்க. அந்த பிச்சைக்காரரை யாரும் இல்லாத அனாத பணம்னு சொல்லி தூக்குனாங்க. அப்போ அவருடைய கீழே உட்கார்ந்திருந்த அந்த சீட்டிங் இருக்கு பார்த்தீங்களா, சாக்கெல்லாம் போட்டு மூடி இருந்தார். என்னமோ சாக்கில் இருக்கு, என்னத்தையோ குப்பையை தான் வச்சிருப்பாருன்னு அள்ளி இப்படி தூக்கி வீசினாங்க பாருங்க. அதுலேருந்து பணம் கொட்டுச்சுங்க. அங்கே இருந்த அலுவலர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். பணத்தை எண்ணி பார்த்தாங்க, 1 கோடியை தாண்டி இருந்ததாம் பணம். பாருங்க, அந்த பிச்சைக்காரன் 1 கோடியை கீழே வச்சுக்கிட்டு அவன் மேல ராஜாவா இருக்க வேண்டியவன். நம்மளாம் 50 ரூபா வச்சுக்கிட்டு என்ன கெத்து காட்டிக்கிட்டு போறோம். அவன் 1 கோடியை கீழே வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்தாங்க. வருஷங்க அம்மா ஐயா அப்படின்னு. நாமளும் தாய் திருவை நமக்கு காட்டி கொடுத்துருக்கிற தாய் என்கிற பொக்கிஷம் மிகப்பெரிய பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை தூக்கி ஓரமா வச்சுப்பிட்டு பிச்சைக்கார மாதிரி அம்மா அம்மான்னு நிக்க கூடாது. அந்த தாயை நம்ம கூப்பிட்டோம்னா போதும், ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவதை போல அவங்க நமக்கு சொல்லி கொடுத்து நமக்கு வழி நடத்துவாங்க. செய்து பாருங்க. இந்த அனுபவம் ஒரு அற்புதமான அனுபவமாய் உங்களுக்கு மாறட்டும். ஆமென்.